ஆஸ்திரேலியாவிற்கு புகலிடம் தேடி சட்டவிரோதமாக வந்தவர்களின் பாதுகாப்பு கோரிக்கைகள் ஆஸ்திரேலியாவிற்குள் பரிசீலிக்கப்பட்டு அவர்கள் அகதிகளாக ஏற்றுக்கொள்ளப்படும்போது அவர்களுக்கு 3 வருடமோ அல்லது 5 வருடமோ தற்காலிக பாதுகாப்பு விசா வழங்கப்படுகிறது. குடிவரவு அமைச்சரின் அழைப்பிற்கு அமையவே ஒருவர் தற்காலிக பாதுகாப்பு விசாவிற்கு விண்ணப்பிக்கலாம். கோலிஷன் அரசு தற்காலிக பாதுகாப்பு விசா நடைமுறையினை கொண்டு வந்ததற்கு பிறகு விண்ணப்பதாரர்களுக்கு அரசு வழங்கி வந்த இலவச குடிவரவு முகவர் திட்டம் கைவிடப்பட்டது. ஆகவே விண்ணப்பதாரர்கள் தங்களின் சொந்த செலவில் ஒரு வழக்கறிஞரையோ குடிவரவு முகவரையோ அணுகி அவர்களின் ஆலோசனைப்படி தற்காலிக பாதுகாப்பு விசாவிற்கு விண்ணப்பிக்கலாம். முதலில் உங்களுக்கு பாதுகாப்பு விசாவிற்கு விண்ணப்பிக்க அமைச்சரிடமிருந்து அழைப்பு கடிதம் வந்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டியவைகள் என்ன என்று பார்ப்போம். முதலில் சரியான சட்ட ஆலோசனை பெற்று விண்ணப்பம் தயாரிக்க ஆயத்தமாக வேண்டும் என்று கூறுகிறார் தமிழ் ரிசோர்ஸ் சென்டரை சேர்ந்த சுஜன் செல்வன்.
முதலாவது அவர்களுக்கு தெரிந்தவர்களோ இல்லாட்டி அவர்களுக்கு சரியான ஒரு சட்ட ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு சட்டத்தரணியை முதலில் நாட வேணும். அதன் பிறகு அவர்களுடைய ஆலோசனைப்படி அவர்களுடைய முறைப்படி அதுக்கு அடுத்த என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும், தேவையான பத்திரங்களை எடுப்பதோ இல்லாட்டி தேவையான ஒழுங்குகளை செய்து கொள்வது முதல் படியான வேலையாக இருக்கும். இதே ஒன்றை நான் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், உதாரணமாக அகதி அந்தஸ்து கோரிக்கொண்டு நிற்கின்ற அதே சூழ்நிலையில் நிற்கிறவர்களிடம் ஆலோசனை கேட்பது மிகவும் நல்லதொரு ஆலோசனை என்று நான் நினைக்கவில்லை. காரணம் என்னவென்றால், சில நேரம் அவர்களுக்கு கிடைக்கின்ற தகவல்கள் சரியான தகவல்கள் இல்லை. அதனால் இது அனுபவமுற்றவர்கள் ஒரு மொழிபெயர்ப்பாளர்களோ இல்லாட்டி ஒரு சட்டத்தரணியோ இல்லாட்டி சமுதாயம் சம்பந்தப்பட்ட இதுகளில் வேலை செய்யும் ஒரு நபரை சந்தித்தோ இல்லாட்டி அவர்களை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறுவது மிகவும் ஒரு நல்ல ஒரு விடயம் என்று நான் நினைக்கிறேன், முதலாவது படியாக. அடுத்ததாக அவர்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்குவதற்கு ஒரு ஆள் இருந்தால் அவர்களை நாடுவதோ இல்லாட்டி சில அமைப்புகள் இலவசமான சட்ட ஆலோசனைகளும் விண்ணப்ப படிவங்களை நிரப்புவதற்கும் உதவி செய்கின்றது. அப்படியான அமைப்புகளை தொடர்பு கொள்வதும் அவர்களுடைய கலந்து கொண்டு அவர்களுடைய ஆலோசனை பெறுவதும் மிகவும் ஒரு நல்ல ஒரு விடயமாக நான் நினைத்துக்கொள்ள முதலாவது படியாக.
சரி, ஆலோசனை பெற்று விண்ணப்பம் பூர்த்தி செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களின் படிப்பு, வசிப்பிட முகவரி மற்றும் வேலை செய்த விவரங்களின் தேதிகளை ஞாபகப்படுத்தி எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். அதோடு உங்களின் கதையையும் தமிழில் எழுதி வைத்துக் கொள்ளலாம்.
முதலாவது விடயமாக இவர்கள் என்ன செய்யலாம் என்றால், அவர்கள் பிறந்த வருடத்தில் இருந்து தற்போது 2017 வரை ஒவ்வொரு வருடமாக அவர்களுக்கு நடந்த முக்கிய சம்பவங்களை, அவர்கள் நினைப்பதில் அவர்களுக்கு தங்களுக்கு நடந்த முக்கிய சம்பவங்களை எழுதி கொள்ளலாம். அது அவர்களுக்கு முந்தி நடந்த சம்பவங்களை திருப்பி ஞாபகப்படுத்துவதற்கும் சில மறந்த விடயங்களை திருப்பி எழுதி கொண்டு எழுத்து மூலத்தில் நேர்காணலுக்கு கொண்டு போவதற்கும் பிரயோசனப்படும். இது முதலாவது விடயமாக நான் நினைக்கின்றேன். இரண்டாவது விடயம், அவர்களுக்கு நடந்த விடயங்களை சுருக்கமாக நாங்கள் ஒன்றை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் இந்த ஒரு விடயத்தை நேர்காணலுக்கு போகும் பொழுது இலங்கை சார்ந்தவர்களோ இல்லாட்டி ஒரு தமிழ் சார்ந்த ஒரு நபருக்கு நாங்கள் இந்த விடயத்தை எவ்வளவு சுலோபமாக இலகுவாக அவர்களுக்கு இந்த விடயத்தை சென்று எடுத்துக்கொள்ளலாம் என்றதை நாங்கள் பார்த்துக் கொள்ளணும். எவ்வளவு இலகுவாக இந்த விடயம் அவர்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தலாம் என்பதற்கு சுருக்கமாக சரியான சொற்களை பயன்படுத்தி அவர்களுக்கு விளங்கப்படுத்துவது முக்கியம். இன்னமொரு விடயம், தற்போதைய சூழ்நிலையை சரியான முறையில் அறிந்து கொள்வது. இலங்கையோ இல்லாடி அவர்கள் வந்த நாட்டில் அவர்கள் இருக்கிற இடத்திலேயோ இல்லாட்டி இலங்கையின் தற்போதைய நாட்டு நடப்பு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, என்ன பிரச்சனை இருக்கின்றது, என்ன காரணத்துக்காண்டி வந்தோம், என்ன காரணத்துக்காண்டி திருப்பி போக இயலாது, இந்த விடயங்களில் முக்கிய கவனம் செலுத்துவது மிகவும் நல்ல விடயமாக இருக்கும். ஏனென்றால் நாட்டை விட்டு வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கும், ஆனால் தற்போது திருப்பி நாட்டுக்கு போக இயலாததற்கு இன்னொரு சற்று வித்தியாசமான காரணங்களாகவும் இருக்கலாம். அதை வந்ததை விட கூடுதலான காரணங்கள் இப்ப இருக்கலாம். சோ அதுகளை கவனம் செலுத்துவதும் முக்கியம்.
ஆஸ்திரேலியா ஒருவரை அகதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனில் அந்த நபர் தன்னுடைய சொந்த நாட்டில் குறிப்பிடத்தக்க துன்புறுத்தலுக்கு உள்ளானவராக இருக்க வேண்டும். அதேவேளை அத்துன்புறுத்தல் ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான உயர் ஸ்தானிகர் ஆலயத்தின் கோட்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள 5 காரணங்களில் ஒன்று அல்லது அதற்கு மேலதிகமான காரணங்களினால் நடைபெறுவதாகவும் இருக்க வேண்டும். அக்காரணங்கள் இனம், சமயம், தேசியம், சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட குழுவில் அங்கத்தவராக இருப்பது அல்லது அரசியல் நகரத்து காரணமாக. ஆகவே விண்ணப்பதாரர்கள் இக்காரணங்களை மனதில் வைத்துக் கொண்டு தங்களுக்கு நடந்த துன்புறுத்தல்களை பட்டியலிட வேண்டும். அது மட்டுமல்ல, விண்ணப்பத்தோடு சமர்ப்பிக்கப்படும் வாக்குமூலம் ஸ்டேட்மெண்ட் என்பது விண்ணப்பதாரரின் கதைக்கான சாட்சிய அறிக்கை. ஆகவே அதில் நீங்கள் பார்த்து அனுபவித்த விடயங்களை சொல்லுவது நல்லது. நீங்கள் யூகிக்கும் விடயங்களை தவிர்க்க வேண்டும். புகலிட கோரிக்கையாளர்கள் தங்களுக்கு நடந்த விடயங்களை சொல்லுவது எவ்வளவு முக்கியமோ, அதேபோல் எதிர்காலத்தில் அவர்கள் நாட்டிற்கு திரும்பி போனால் யாரால் எவ்வாறு அவர்களுக்கு துன்புறுத்தல் நடைபெறும் என்பதனையும் அவர்கள் தெளிவாக யோசித்து வைத்திருக்க வேண்டும்.
திருப்பி நாங்கள் இன்னொரு விடயத்தை நாங்கள் கவனிக்கணும் என்னவென்றால், அகதி அந்தஸ்து என்னத்துக்குள் அடங்குகின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த ஐந்து விதிமுறைகளுக்குள்ள அகதி அந்தஸ்து அடங்குகின்றது. அந்த ஐந்து விடயங்களை நீங்கள் இன ரீதியாகவோ இல்லாட்டி மத ரீதியாகவோ இல்லாட்டி அரசியல் கருத்து சமுதாயம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் நீங்கள் கலந்து கொண்டு வருவதால் உங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள் இதில்தான் அந்த முக்கியமான விடயங்களாக நாங்கள் கருதுவோம். இராணுவத்தால் பிடிக்கப்பட்டு ஒரு துன்புறுத்தப்பட்டா அது உங்களோட வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு உங்கள் நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகள், துன்புறுத்தல்கள், சித்திரவதைகள் என்பதுதான் இந்த டைம் லைனில் முக்கியமான ஒரு விடயமாக நீங்கள் கருதி கொள்ள வேண்டியதாக இருக்கும்.
இறுதியாக, தற்காலிக பாதுகாப்பு விசா விண்ணப்பதாரர்கள் திணைக்களத்தின் நேர்காணலுக்கு செல்வதற்கு முன் தங்களை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறுகிறார் சுஜன் செல்வன்.
முதலில் கொடுத்த வாக்குமூலத்தை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கொடுத்த வாக்குமூலத்தை இன்னமொரு நபரிடம் கொடுத்து அதுகளிலிருந்து கேள்விகளை எழுப்புவது ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்கும். நமக்கு நாம கொடுத்த விடயம் சரியாக சில நேரம் படியும், ஆனால் அதை வேறொருவர் வாசித்து அதில் கேள்வி எழுப்பும் போது அவர்களுக்கு சில திடம் வரும். நேர்காணலில் கலந்து கொள்ளும் போது அவர்களுக்கு நல்ல திடமாக பதில்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்டர்வியூ எப்படி பேசுவன் என்பதை சிலவர்களிடம் நீங்கள் ஆலோசனை பெற்று அதுகளை பெறுவது நல்லம். இரண்டாவது விடயம், உங்களுக்கு நீங்கள் என்னென்ன விடயங்களை கொடுத்திருக்கின்றீர்கள், அதுகளின் திகதிகள், மாதங்கள், இடங்களை சரியான முறையில் தெரிந்து கொள்ளவனும், தெரியாத வேளையில் உங்களுக்கு தெரியாதென்று பதிலை சொல்வது மிகவும் உங்களுக்கு சார்பாக அமையும். அடுத்தது, மொழிபெயர்ப்பாளர்கள், சரியான மொழிபெயர்ப்பாளர்கள் அமையவில்லை என்றால் அவர்களுக்கு உடனே கையை தூக்கி எனக்கு இந்த மொழிபெயர்ப்பாளர் சொல்வது விளங்குவதில்லையோ இல்லாட்டி உங்களுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பாளர் வேணும் என்றதை அந்த நேரத்திலே குறிப்பிட வேண்டும். நேர்காணல் முடிந்ததற்கு பிறகு மொழிபெயர்ப்பாளர் பிழை, நேர்காணல் எடுத்தவரில் பிழை என்று சொல்வது அரசாங்கமோ இல்லாட்டி குடிவர சட்டத்தினைக்குள்ளமோ ஏற்றுக்கொள்ள போவா இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அதற்கேற்ற மாதிரி சரியான முறையில் சரியான முடிவுகளை அந்த நேரத்தில் சில நேரம் எடுக்க வேண்டி வரும். கேள்விகள் விளங்காத நேரத்தில் அந்த கேள்வியை திருப்பி கேட்பதில் ஒரு விதமான பிழையும் இல்லை. திருப்பி ஒரு கேள்வியை விளங்கவில்லை என்றால் திருப்பி அந்த கேள்வியை வேறு மாதிரி விளங்கப்படுத்தும்படி கேட்கலாம். இன்னும் ஒன்று என்னவென்றால், அவர்கள் கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் பொழுது சுருக்கமாகவும் விளக்கமாகவும் தெளிவாகவும் இருக்குவது முக்கியமான ஒரு விடயம்.